கடுமித்தனம், தோஷ பலவீனம், உபகத தாக்கப்பட்டு, சுவபாவ குணங்கள், பிரிச்சாமி நான் உணவுகிறேன், துவாம் உன்னிடம், தர்ம தர்மம், சம்மூட குழம்பி, சேத இதயத்தில், யத் எதை, ஸ்ரேய சாலச் சிறந்தது, ஸ்யாத் ஆகும், நிச்சிதம் நிச்சயமாக, புரோஹி கூறுவீராக, தத் அதை, நீ எனக்கு, சிஷ்ய சீடன், தே உமது, அகம் நான், சாதி அறிவுறுத்துங்கள், மாம் எனக்கு, துவாம் உம்மிடம், பிரபன்னம் சரணடைந்தேன். மொழிபெயர்ப்பம் அடைந்தவர் சில பிரபாக்கு ஜாய். இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளையெல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. பொல்லரை, இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிக செயல்களை செய்யும் போதும் அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர். ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன. எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார். நமது விருப்பமில்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன. இத்தகைய குழப்பங்கள் காட்டுத்தீயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாத போதிலும் கொழுந்து விட்டு எறிகின்றன. குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வில் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன. இதுவே உலக இயல்பு. எவரும் தீயை விரும்பவில்லை, இருந்தும் நெருப்பு தோன்றுகிறது, அதனால் குழப்பமும் உண்டாகிறது. அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன. எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவையுடையவர் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பார். எனவே உலக குழப்பங்களிலே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுவே இப்பதத்தின் பொருளாகும். நிறைய பற்போட்டு இருக்கு, இதோட நிப்பாட்டிக்கிறோம். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரசாய போலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ வாசாதி கௌரபக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமோ ஹரே ராமோ ராம ராமோ ஹரே ஹரே. மொழிபெயர்ப்பு திருப்பி சொல்லுங்க. இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உண்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்து சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீர்கள். பாகியில் கூறப்படும் சூழ்நிலை வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் வரக்கூடியது. யாருமே வந்து வாழ்க்கையில் குழப்பங்கள் இல்லாமல் பிரபதசுரமா காட்டுத்தீ வந்து யாரும் பற்ற வைக்க வேண்டாம். காத்தடிச்சு ரெண்டு மரம் உறாஞ்சிச்சுன்னா அதில் காட்டுத்தீ உண்டாயிடும். அதே மாதிரி குழப்பங்களும் யாரும் தானாகவே உண்டாயிடும், யாரும் உண்டாக்க வேண்டியதில்லை. அதுக்கான தனி குழப்பங்கள் வந்து வாழ்க்கையில வர்றது இயல்பு, நம்ம விரும்பல ஆனாலும் வருது. ஆனா அந்த காடுத்தீய மாதிரி வரக்கூடிய குழப்பங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிடுது. குழப்பங்கள் வந்து மனுஷனோட வாழ்க்கையை நாசம் பண்ணிடுது. அன்னாடிதான் பிரபுபாதா இந்த காடுத்தீனி ஏன் கம்பேர் பண்றாருன்னா, பின்னாடி காடுத்தீய அணைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு, பெரிய மழை பெய்யணும், காடுத்தீய அணைக்கிறதுக்கு மனுஷன் முயற்சி ஒண்ணுமே பிரயோஜனப்படாது, மழை பெய்யணும், பெரிய மழை பெஞ்சாதான் காடுத்தி அணையும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில குழப்பங்கள் அளவுக்கு அதிகமா போகும்போது யாருனாலும் எளிதில் தீர்க்க முடியாது, ஆனா ஒரு ஆன்மீக வழிகாட்டி உதவி செய்ய முடியும். அதைத்தான் நம்ம தினசரி காலையில மங்களாத்தி பாடும்போது முத பாடக்கூடிய பாட்டுல முத சம்சாரதாவன் அழித்த லோகா திரண்ய காருண்ய கானகன் ஆத்தம், அப்புறம் என்னது பிரபத்ச கல்யாண குணன்ன வாசிய வந்தே குரு ஸ்ரீ சரணர வேந்தம். சம்சாரதாவன் அந்த சம்சார உலக வாழ்க்கை வந்து ரொம்ப குழப்பமானது. காடுத்தீம நலீத லோகா, காடுத்தீ பத்தி அறிஞ்ச மாதிரி இந்த வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு கணமும் பிரச்சனை, பதம் பதம் எத்து விபத்தான் பாதம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பதம் பதனும் ஒவ்வொரு அடியும் பிரச்சனை நர்மனதா இருக்கு. எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்னு தெரியாது. அது மாதிரி இந்த சம்சாரன்ற வாழ்க்கை வந்து பிரச்சனை என்ற காட்டுத்தீன்ற மாதிரி பிரச்சனை பிடிச்சு ரொம்ப தலைவலியா இருக்கு. காட்டில் பிடிச்சு தீ மாதிரி பிடிச்சு நம்ம வாழ்க்கை கஷ்டப்படுறோம். அந்த காட்டு தீ அணைக்கணும்னா மழை பொழிகிற மாதிரி திரண்ய காரணி கனகநாத், அதே மாதிரி குருவோட கருணை நாடி நம்ம அந்த குழப்பங்கள் இருந்து விடுபட முடியும்னு முத ஸ்டான்ஸால வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தகர் அவர் தானே பாடுறாரு, விஸ்வநாத சக்கரவர்த்தி தகர் பாடுறாரு. அன்னாடி பிரபுபாத இந்த விளக்க உரையில சொல்லும் போதும் உலக குழப்பங்களை தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும், இதுவே இப்பதத்தின் பொருளாகும். ஆனா இதுல விசேஷம் என்னன்னா, நமக்கு குழப்பம் இருக்கு எல்லாம் வந்தாலும் நம்ம வந்து ஏன் அப்ரோச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட போறோம், அதே மாதிரி வாழ்க்கையில குழப்பங்கள் அதிகம் வரும்போது ஆன்மீகத்தை தெரிஞ்சவங்ககிட்ட சொல்யூஷன் கேட்கணும். ஏன்னா குழப்பங்கள் வந்து உலக வாழ்க்கையில வர நோய் நொடிக்கு வந்து உடம்பு வரக்கூடியது மருத்துவத்தில் குணம் பண்ணலாம் உடம்ப, ஆனா மனசுல வர குழப்பங்களும் வாழ்க்கையில வரக்கூடிய குழப்பங்களுக்கும் தீர்வு காண்றது ஆன்மீகத்தான் முடியும். அதுவும் வழிகாட்டி தான் காட்ட முடியும், ஏன்னா அவர் அதுல இருந்து விடுபட்டவர். அன்னாடிதான் பௌத்தியில சொல்லும் போது தத்வதி பரணிப்பதேனா பரிபிரஷ்ன சேவையா உபதேசந்தி தீங்கானம் ஞானினா தத்துவ தர்ஷனம் சொல்றாரு. ஞானினா தத்துவ தர்ஷனா அவங்களுக்கு உண்மை தெரியும், ஏற்கனவே டாக்டருக்கு எப்படி பேஷண்ட பார்த்தோன்னே எந்த நோய்க்கு எந்த மருந்துன்னு தெரியுமோ, அதே மாதிரி ஆன்மீக குருவுக்கும் வழிகாட்டக்கூடியவங்களுக்கு இந்த பிரச்சனைக்கு இது தீர்வுன்னு தெரியும். டாக்டர் மாத்தி மருந்து கொடுத்தா எப்படி வேதனையோ, அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் சரியா கொடுக்கலன்னா கஷ்டம். அது நாடி பிரபுபாதா வந்து சொல்ற மாதிரி விஸ்வநாத சக்கரவர்த்தி தகவல் சொல்ற மாதிரி குழப்பம் அதிகமாகும் போது நம்ம ஆன்மீக வழிகாட்டியே தேர்ந்தெடுக்கணும்னு சொல்ற, இது அடிப்படையில் உள்ள ஒரு இது. அது வந்து ஆனா இப்ப விஷயம் என்னன்னா, அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தான் இப்ப ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அர்ஜுனன் வந்து பகவானோட உற்ற நோலன் தோழன், அது மட்டும் இல்லாம உறவினனும், கிருஷ்ணருக்கு அத்தை மகன் குந்தி வந்து அத்தை. இருந்தாலும் அர்ஜுனன் வந்து ஏன் இதுவரைக்கும் ஆன்மீக குருவை அணுகலை, இப்பதான் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, சிஷ்யாகம் தே, உனக்கு நான் சிஷ்யன் ஆயிட்டேன். சாதிமாம் பிரபு, எனக்கு வந்து அறிவுரை சொல்லுங்க. துவாம் பிரபன்னம், அவட்ட சரணடைஞ்ச. இந்த மூணு வார்த்தை கீ சென்டென்ஸ். முத வந்து ஆன்மீக குரு அணுகிற சீடன் வந்து பணிவுல நான் உங்க சிஷ்யன்னு சொல்லணும், எனக்கு தயவுசெய்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்கன்னு சொல்லணும், உங்கள்கிட்ட சரணடைஞ்சேன்னு சொல்லி நடக்கவும் செய்யணும். இந்த மூணு இருந்தாதான் ஆன்மீக வாழ்க்கையில் புரிஞ்சிக்க முடியும். அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனும் புரிஞ்சுக்கிட முடியும். கீதையில் பின்னாடி அதானே சொல்றாரு, பரிப்பிரஷ்னேன சேவையான சொல்றாரு, பணிவா சேவை செய்யும். ஏன்னா அவங்க வந்து வேற எதுக்காக வேண்டிய உனக்கு அந்த ஞானத்தை தரமாட்டாங்க. நீ அதுக்கு ஏத்துக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவன இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சாதான் அந்த ஞானத்தை தருவாங்க. அர்ஜுனன் அது வரைக்கும் இந்த ஞானத்தை அவர் எதிர்பார்க்கல. ஆள்க்கு ஓரளவுக்கு சுமத்தா போயிட்டு இருந்தது, இவ்வளவு குழப்பம் வரல. குழப்பம் இருந்தது, ஆனா அன்ன போர்க்களத்தில் குழப்பத்தோட உச்சியில இருக்காரு. அவ்வளவு உற்றார் உறவினரோடையும் சண்டை போட வேண்டியதா இருக்கு. மதிப்பிற்கு பிதாமகர், துரோணர் எல்லாரும் இந்த குச்சமான குழப்பத்தில் அவருக்கு வேற வழியே தெரியல. அன்னாடி சிஷியாகந்தே, உனக்கு சிஷனாயிட்டேன், எனக்கு அறிவுறுத்து, துவாம் பிரபன்னம், உன்ட்ட சரணடைஞ்சேன். இந்த மூணு கேரக்டர் இருந்தாதான் ஒருத்தர் நாடி ஆன்மீக வாழ்க்கைய ஆரம்பிக்க முடியும். இது சொல்லும் போது ஒரு சின்ன கதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வரலாறு வந்துருது, ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். எப்படி ஒருத்தர் வந்து பணிமும் சரணடைற மனநிலை இல்லைன்னா அவங்க நாடி ஆன்மீக வாழ்க்கையை ஸ்டார்ட் கூட பண்ண முடியாது. ஒரு தடவை ஒரு ஐஸ்வர ஆச்சாரியர் ஒருத்தர் வந்து பையன் வந்து ரொம்ப சந்தேகம் கேட்கிறாரு, நீ இந்த ஆச்சாரியர்கிட்ட போய் நீ கட்டுட்டு வான்னு சொல்றாரு. பேர் மறந்துட்டேன், எல்லாமே பேரோட இருக்கு, இது வரலாறு கதை இல்லை, வரலாறு. இவர் போய் அந்த ஆச்சாரிய வீட்டு கதவை தட்டுறாரு, குருவோட கதவை. யார் வந்திருக்கான்னு கேட்கிறாரு. நான் சோன் சோ, நான் இந்த பேரு இதோட வந்திருக்கேன்னு பெருமையோட ஒரு பட்டையன் சொல்லி சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய ஆள் வந்திருக்கேன்னு. உள்ள வந்து சத்தம் வருது, கதவை திறக்கல, நான் செத்த பிறகு வா அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு பயங்கர ஷாக், என்னடாது நம்ம போய் பணிமா பிடிச்சு கேட்கணும், நான் செத்த பிறகு வான்னு சொல்றாரு. திருப்பி வந்துட்டாரு. ரெண்டாவது இட போறாரு, அதே மாதிரி யார் வந்திருக்கான்னு கேட்கிறாரு, இதே மாதிரி சொல்றாரு. ரெண்டாவது தடவை நான் செத்த பிறகு வான்னு சொல்லிட்டாரு. செத்த பிறப்ப என்னத்தை கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியல. மோனாத்தோட அப்பா போறக்கும்னு அப்பாட்ட கேட்கிறாரு. அவரும் ஆச்சாரியர், அவர் சொல்றாரு, இந்த தடவை நீ சொன்னப்ப என்ன சொல்லணும்னு சொல்லி அனுப்புறாரு. மோனாத்தோட பணம் கதவை தட்டுறாரு, யார் வந்திருக்கான்னு கேட்கிறாரு. நான் உங்க அடியன் வந்திருக்கேன்றாரு. சரி உள்ள வா அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சுதா வரலாறு? ஏன்னா நான் சொல்லும்போது அந்த ஆணவத்தில் நான் இவரோட மகன், இவரோட பரம்பரை அப்படின்னு பெருமையில் போனப்ப அவனாடி கற்றுக்க முடியாது. நான் அந்த குருவுக்கு சீடனாகவும் அடியனாகவும் வர்றேன்னு அந்த மனநிலையில் போகும்போது அவனாடி கற்றுக்க முடியும். அந்த மனநிலை வர்ற மட்டும் குரு வந்து காத்திருக்காரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி உபதேசம் பண்ணா அவருக்கு தலையில ஏறாது. அந்த மனநிலை வர்ற மட்டும் அந்த உபதேசம் கொடுக்கல. அர்ஜுனனுக்கும் அதே மாதிரி அந்த மனநில வர்ற மட்டும் கிருஷ்ணன் உபதேசம் பண்ணல. கீதை வந்து ஏன்னா அர்ஜுன் கிட்டத்தட்ட தாத்தா ஆக போறாரு, அபிமன்யுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த நிலையில கீதை ஏன் இவ்வளவு காலம் சொல்லல கிருஷ்ணர் கீதை? அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை, ஏத்துக்கிற அந்த மனப்பான்மை இல்லை, அக்குறைய சரியான மனப்பான்மை இல்லை. இப்பதான் கேட்கிறாரு, இது வரைக்கும் பின்னாடி சொல்றாரு, ஏ உன்ன கேசவா மாதவான்னு சொன்னேன், உன்னோட சையாசனேசு, உன்னோட ஒரே ஆசனத்துல உட்காந்து ஜாலியா இருந்தேன், உன்னோட போஜனம் இருந்தேன், உன்னை மதிக்கல, எதுவுமே செய்யல, மன்னிச்சிரு பின்னாடி சொல்றாரு. அந்த மாதிரி அவர் ஜாலியா இருந்தார், ஃப்ரெண்ட்ஸ நடத்திட்டு இருந்தாரு, அவருக்கு அந்த மூடு இல்லை. அவருக்கு வந்து அர்ஜுனனுக்கு வந்து கேட்கிற மூடு இல்ல, அந்த குழப்பத்துக்கு உச்சிக்கு வரல. கட்டி நல்லா ஃபுல்லா பழுத்த பொறுத்துதான் வெட்டி எடுப்பாங்க, அரகுரா கட்டிய வெட்டி எடுத்தா துன்பம் வரும். அதே மாதிரி இந்த ஆன்மீக ஞானமும் முழுசா குழப்பத்தோட உச்சிக்கு வரையில தான் அர்ஜுனன் கிடைக்குது. அதே மாதிரி அந்த சீடனும் அடியன்னு சொல்லி போய் சரணடைற மட்டும் அவர் ஆசான் சொல்லல. அதே மாதிரி ராமானுஜர் வந்து ரெண்டு தடவை கூறத்தாழ்வாருக்கு முதலியாண்டார், ரெண்டு பேரும் முதல் ரெண்டு சீடர்கள். இந்த கீதையோட சர்மஸ்லோகத்தோட 18:66 அதோட தாற்பயமும் உள்ளர்த்தம் கேட்கல, அவ்வளவு சுலபமா சொல்லல. போய் 6 மாசம் கழிச்சுவா, 3 மாசம் கழிச்சுவா, எப்படி சும்மா இல்ல, 1 மாசம் உஞ்சவருத்தி பண்ணிவா, டெய்லி பிச்சை எடுத்து சாப்பிடு, இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்குதுன்னு போகாத, இல்ல நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு அங்கேயே தொடர்ந்து இருக்காத, இல்ல இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சேவ் பண்ணி சேர்த்து வச்சுக்காத, விருந்து கிடைச்சாலும் சரி ஒண்ணு கிடைக்கலனாலும் சரி போயிட்டே இரு, 3 மாசம் கழிச்சுவா. முதலியாண்டான் வந்து படிச்சு பின்பற்றவர், அவர் வீட்டு வேலைக்காரனா அனுப்பிச்சு வைக்கிறாரு, தன்னோட குருவோட மகளுக்கு வேலைக்காரனா அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த படித்த கர்வமும் பெரிய புத்திசாலின்றதும் போதும் ஒண்ணு அன்னாடி அவ்வளவு டெஸ்ட் பண்ணி தான் கொடுத்தாரு. ஏன் ராமானுஜருக்கு திருக்கோசிய நம்பி வந்து நம்ம மந்திர மகிமை சொல்ல 18 தடவை அழைய விட்டாரு. ஏன்னா அவங்க கௌரவத்து நாடியோ பெருமை நாடியோ செய்யல, குரு வந்து சிஷ்யனுக்கு வந்து அந்த சரியான பக்குவம் வந்திருக்கான்னு பார்க்கணும். முக்கியமான பக்குவம் வந்து பணிவும், அதை ஏத்துக்கிற ஒரு மனநிலையும் இல்லைன்னா அது வந்து பிரயோஜனம் இருக்காது. செவிடன் காதல ஊதின சங்குன்னு சொல்லுவாங்க, காது கேட்காதவங்களுக்கு என்ன சங்கு ஊதினாலும் கேட்காது. அதே மாதிரி ஆன்மீகத்தில் செவிடனா இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னாலும் எடுபடாது. அதுக்கான தினாடி இன்ன அவங்க வந்து சொல்லல. அதே மாதிரி கிருஷ்ணரும் அர்ஜுனனுக்கு பௌக்கியதை இது வரைக்கும் சொல்லல. இந்த நிலையில தான் அர்ஜுனன் வந்து சரணடைஞ்சேன், அதே மாதிரி உனக்கு சிஷ்யன் ஆயிட்டேன், எனக்கு அறிவுரை சொல்லுங்க, ஏதாவது ஒன்றும் உறுதியா நல்லதை சொல்லுங்க, குழப்பத்தோட உச்சியில் இருக்கேன், காப்பாத்துங்க. யாருக்கு தாகம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் தண்ணியோட அருமை தெரியும், யாருக்கு பசி இருக்கோ அவங்களுக்கு தான் சாப்பாடு அருமை தெரியும், யாரு வெயில் அலைகிறாங்களோ அவங்களுக்கு தான் நிழல் அருமை தெரியும். அதே மாதிரி இந்த குழப்ப வாழ்க்கையோட குழப்பமும் உச்சியும் புரிஞ்சவங்களுக்கு தான் இந்த ஆன்மீக சுவை தெரியும். நிறைய பேர் சொல்றேன், நான் ஜெபம் பண்றேன், இது பண்றேன், கோயிலுக்கு வரேன், ஒன்னும் டேஸ்டியா வரமாட்டேங்க, ஏதோ மெக்கானிக்கல் தான் செய்யறேன், மெக்கானிக்கல் தான் போறேன். இன்னும் நமக்கு வந்து பகவான் அந்த பாக்கியம் கொடுக்கல, கொடுத்தாலும் நம்ம அதை புரிஞ்சுக்கிற ஞானக்கண்ணு இல்லை. ஞானக்கண்ணுனா இப்போ உலக வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு கூட நிறைய பேருக்கு தெரில. ஆடு பாருங்க, வெட்டிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த ஆடு அப்படியே அவ்வாடுக்கு நின்று புள்ள தின்னுட்டு இருக்கு, யாரோ வேற ஆடு வெட்டுப்படுது. அதே மாதிரி மனுஷனும் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்கிறத பார்த்தோம், எனக்கு இன்னும் நாங்கள் தான் நிரந்தரமாக இருக்க போறேன்னு செயல் பண்ணுறோம். அதனால அந்த கண்ணு இல்லை, நமக்கு அந்த ஞானக்கண்ணு இல்லை. உலகத்தில் நடக்குது எவ்வளவு குழப்பங்களும் கஷ்டம் தெரியுது, ஆனா நமக்கு அது புரியறது இல்ல. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், குரு வந்தன சம்பவம், ஓம் இந்த சக்ஷூர் அனுப்பி மெலித்தமேனா, அது நம்ம பிகினிங் என்ன ஓம் அஞ்ஞான திமிரந்தஸ்யா ஞானாஞ்சன சலாகியா சக்ஸ்ருவன் மிளித்தமேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் அஞ்ஞான திமிரந்தஸ்யா, அஞ்ஞானத்தை நீக்கக்கூடியது. ஞானாஞ்சன சலாகியா, ஞானத்தை தரக்கூடியது. சக்ஸ்ருவன் மிளித்தமேனா, அந்த ஞானக்கண்ணை திறந்து விடுறவர். தஸ்மை ஸ்ரீ குருவே நமக, அந்த குருவுக்கு நமஸ்காரம் சொல்றோம். ஏன்னா அந்த குருவோட கருணை நாடிதான் உலக வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட முடியும். ஆனா அவர் வந்து காசு பணத்துக்கோ கௌரவத்துக்கோ பெருமைக்கோ எதுக்கும் அடிமை ஆக முடியாது. அடிமை ஆனவர்னா அவர் குரு கிடையாது. சீடனோட தகுதி வந்து ஆன்ம ஞானம் வேணும்னு விரும்புறானா, அவனுக்கு அதை தரணும். அந்த மாதிரி குரு தான். காசு பண குருவும் இல்லைன்னா கௌரவ குருவும் மரியாதை குருவும் பார்த்தா அவங்க வந்து இந்த ஞானத்தை தர முடியாது. இந்த ஞானத்தை தரக்கூடியவங்க வந்து மிக முக்கியமா தத்துவதர்ஷினா, அந்த உண்மை தெரிஞ்சவங்க யாருன்னா இதுல இருந்து விடுபட்டவங்க. அவங்க வந்து கண்டிப்பா அவங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய ஆத்ம ஞானம் நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா, அதே மாதிரி பகவானை ஏத்துக்கிறீங்களா, பகவான் சேவையில அவருக்கு உதவி பண்றீங்களா. நம்ம எல்லாருக்கும் இந்த இப்ப குருமராஜ் கேட்கறான்னு தெரியல, இந்த தீட்சை எடுக்கல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சேவையில் பிரபுபாத வழியில் எனக்கு துணை இருப்பேன்னு உறுதி கொடுங்கன்னு வாரு. ஏன்னா குருவோட ஒரே ஆசை வந்து பகவான் சேவையில எல்லாரும் உதவி செய்யணும். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறவங்க வந்து உண்மையில குரு கிடையாது. எனக்கு ஒரு பிரபுபாத சொல்ற $2 கொடு, நான் உன்னை கடவுளுக்கு கடவுள் ஆக்கிறேன்னு வருது, கடவுள் ஆக்கிறேன்னு. அந்த மாதிரி குருலாம் உண்மையான குரு வந்து பகவான்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அவங்க வந்து வேற எதுக்கு மசிய மாட்டாங்க. உண்மையான ஆன்ம தாகம் இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஸ்டேஜில் குழப்பம் வரும்போது ஃபஸ்ட்டு குழப்பம் வரணும், அது உச்சத்துக்கு வரணும். அந்த உச்சத்துக்கு வர்றப்ப சரணடையணும், குரு கிடைக்கணும், சரியான குரு கிடைக்கணும். அந்த சரியான குருட்ட சரணடையணும், அவருக்கு வந்து சிஷ்யன் ஆகணும், அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கணும் பணிவா. பிரபு அந்த ஸ்லோகம் சொல்லும் போது குதர்க்கமா கேள்வி இருக்கக்கூட, இன்னொன்னு என்ன சொல்லுவாரு, ரெண்டு வார்த்தை சொல்லுவது ஆகா இந்த தத்துவதி பன்னிப்பதை சொல்லும் போது சேலஞ்சிங்காவோ குதர்க்கமாவோ இருக்கக்கூடாதுன்னு சொல்ற. ஒன்னு குதர்க்கம்னு கேள்வி கேட்கும் போது பணிவா கேட்கணும்னு சொல்றாரு. அதனால இத்தனை கோடாதிசயங்களும் வர்ற மட்டும் கிருஷ்ணர் பகவானா இருந்தோம், அர்ஜுனன் அவரோட உற்ற நண்பரா இருந்தோம், வெயிட் பண்றாரு. கொடுக்கல ஞானத்தை, பகவத்கீதையை கொடுக்கல, அது வரைக்கும் பகவான் கொடுக்கல. அதே மாதிரி ஆத்ம ஞானம் பெறதுன்னா உலக குழப்பங்களுக்கு வழி தெரியறேன்னா, சாதாரண ஒரு ₹100 கொடுக்கறதுக்கு எவ்வளவு தொங்க வேண்டியது இருக்கு, ஒரு சாதாரண இந்த வேலை வாங்குறதுக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கல பகவான்கிட்ட வந்து கொண்டு போய் ஒருத்தர் சேர்க்கணும்னா அவருக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பு. பணிவு வந்து குருவுக்கு தேவையில்லை, அவர் வந்து தாசான தாசன். ஆனா அந்த பணிவு இல்லைன்னா நீங்க கத்துக்க முடியாது. அதான் வைஷ்ணவத்தில் வந்து நல்ல வேடிக்கையா இருக்கும். அசிந்திய பேதாபேத தத்துவம் ஒரே குழப்பமா இருக்கும். அசிந்தியன்னா புரிந்து கொள்ள முடியாது, பேதா அபேதா வித்தியாசமா இருக்கும், வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். உதாரணத்துக்கு எல்லா வைஷ்ணவரும் தன்னை வந்து தாசான தாசனா மதிக்கணும், அடியாருக்கு அடியார மதிக்கணும், யாரும் வந்து பெரிய ஆளா நினைக்க கூடாது. ஆனா அதே சமயத்தில் எல்லா வைஷ்ணவரும் அடுத்த வைஷ்ணவரை மதிக்கணும். அப்ப அர்த்தம் என்ன, மதிக்கணும்னா ஒருத்தர் ஒரு வைஷ்ணவரை நம்ம பெரிய ஆளா கருதணும். ஆனா அதே சமயத்தில் எந்த வைஷ்ணவரும் பெரிய ஆளா நினைக்க கூடாதுன்னு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் அசிந்த பேத அபேத தத்துவம் சைதன்யமா பிரசன்னம். எல்லா வைஷ்ணவரும் அடியாரா இருக்கணும், ஆனா எல்லா வைஷ்ணவரையும் மதிச்சு பெரிய ஆளா நினைக்கணும். எப்படி புரிஞ்சுக்கிறது? கொஞ்சம் டீப் டாபிக் இன்னைக்கு ஈவினிங் வந்துச்சு தாத்தா. அதுக்கு சைதன்யமாபு தான் ஆன்சர் சொல்றாரு, அமானினா மானதேனா. மத்த எல்லாருக்கும் நீங்க மரியாதை தர வேண்டியது உங்க டியூட்டி, ஆனா மரியாதையை அவங்க எதிர்பார்க்காம இருக்கிறது அவங்க டியூட்டி. எனக்கு எல்லாரும் மரியாதை கொடுக்கணும்னு ஒரு வைஷ்ணவர் எதிர்பார்த்தா அவர் உழுந்துருவாரு. நான் எந்த வைஷ்ணவருக்கும் மரியாதை தரமாட்டேன்னு ஒருத்தர் நினைச்சா அவரும் உழுந்துருவாரு. ஒரு மாதிரி வித்தியாசமான பிலாசபி. டாபிக் கொஞ்சம் டிவேட் ஆயிடுச்சு. அதனால முக்கியமா பணிவு இருந்தாதான் பக்திக்கு முதலிடம். அதுட்டையும் இந்த அர்ஜுனன் வந்து இதுவரைக்கும் அந்த பணிவை காட்டல, அதுக்குரிய ஆசையை காட்டல. கிருஷ்ணருக்கு வந்து பணிவு வேணும்னு அவசியம் இல்லை. அவரு பின்னாடி தேர் ஓட்ட போறாரு, தேர் ஓட்ட உட்கார்ந்துருக்காரு, சாரதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனாலும் அர்ஜுனன் வந்து பணிஞ்ச ஒரு சாரதி வந்து கீழ் நிலையில, மெட்டீரியல் பொசிஷன்ல கீழே, சோல்ஜர் வந்து ஹையர் லெவல், இவர் வந்து கீழே இருக்காரு. இருந்தாலும் குருவா ஏத்த நாடி அவட்ட பணிவா கேட்கறாரு. அந்த நிலை வர்ற மட்டும் குரு காத்திருக்காரு, பசிக்கிற மட்டும் தாயார் காத்திருக்காங்க. தமிழ பழமொழியே உண்டு, பசித்து புசின்னு. பசிக்காம சாப்பிட்டா அது மாதிரி ஆன்மீகத்திலையும் இந்த தாகம் வந்துச்சுன்னா பாக்கியம். குழப்பம் வந்து வாழ்க்கையில என்ன பிரச்சனைன்னு தேடி அலையும் போது நிறைய மகான்களும் அவதாரங்களும் அப்படிதான் இருக்காங்க. புத்தர் கதை தெரியும் உங்க எல்லாருக்கும். சித்தார்த்தர் வந்து அந்த உலக துன்பங்களோட குழப்பத்தை உச்சியில தான் அவர் கையால போய் போதி மரத்தடியில சமாதியில் உட்கார்ந்தார். பெரிய பெரிய மகான்களும் இதுவும் வாழ்க்கையில குழப்பங்கள் உச்சிக்கு வரும்போதான் ஆன்மீகத்துல பக்குவம் அடைகிறாங்க. ஏன் பகவானே அதான சொல்றாரு, சதுவித ஜன பஜனியமான ஜன சுக்கிருதனாச்சும் ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானி. முதல் சொல்றது ஆர்த்தோ, துன்பத்தில் இருக்கிறவங்க குழப்பம், அவங்க தான் என்கிட்ட முதல் வராங்கன்றாரு. ஆன்மீகத்துக்கு மற்ற யாரும் வர்றதில்லைங்க. யாரு சந்தோஷத்தில் யாரும் வந்து இங்கே உட்காந்துருக்கா? எல்லாரும் ஒரு குழப்பம், ஒரு பொருள் தேவை, அர்த்தம் அர்த்தார்த்தி எதா தேவை, அர்த்த ஆர்த்தி எதா தேவை வேணும், ஆக வர்றோம். இல்லை ஜிக்னாசு கேள்வி, இல்லை ஞானத்தில் வரும். நாலு பேர் எதையும் பக்தியில் யாரும் வரல. பகவானை ஆடி பாடி பார்ப்பணும், எல்லாருக்குமே குழப்பம். ஆனால் எப்படியாவது பிறகு இந்த குருவோட டியூட்டி வந்து பகவான்கிட்ட வழிகாட்டணும். இவர் பிளாக் பண்ணிடக்கூடாது, நான் தான் கடவுள்னு சொல்லிடக்கூடாது, பாஸ் பண்ணி விடணும், அங்கே போ அப்படின்னு சொல்லி வழிகாட்டி விடணும். அதான் நிறைய குரு வந்து அவங்களே கடவுள்னு சொல்றனாடி குழப்பம். பிரபுபாத டைம்ல அவரோட மூணு சன்னியாசி சீடர்கள் யாரோ அவரை குருன்னு சொல்லி கடவுள்னு சொன்னாக்காண்டு மூணு பேர் ரிமூவ் பண்ணிட்டார் சொசைட்டிலேருந்து, தப்பான பிளாஸ் அப்படின்னு. இது பூராமே இந்த ஸ்லோகத்தில் வந்து பிரபுபாத பின்னாடி வரும்போது சொல்ற பற்போட்டில், இது வரைக்கும் நட்பு பேச்சு இருந்தது, நான் நின்று போச்சு, இப்போ சீரியஸான டாபிக். கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இது வரைக்கும் நண்பாதான் இருந்தாங்க, இப்போ குருவை ஏத்தாச்சு, சீரியஸான டாபிக், சீரியஸான பேச்சுன்னு. அந்த மாதிரி பக்தியில் வந்து பெரிய இந்த ஆன்மீக ஞானன்றது பக்தின்றது சுலபமாக தெரியுது, ஆனால் அதுக்கு நம்முடைய மனநிலை வேணும். நல்லா உழுது பயிரிட்ட நிலத்தில் விதை போட்டால் நல்லா வளருது. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில் துன்புற்று குழப்பமுற்று பல வழிகளையும் ட்ரை பண்ணி குழப்பம் அந்த இது சங்கடப்பட்டு வந்த ஒருத்தருக்கு வந்து இந்த ஆன்ம ஞானம் வந்து அப்படி ஒரு விதையை போட்டவுடனே மடமடன்னு வளரும். இல்லைன்னா இந்த பக்குவம் இல்லைன்னா நிலம் உழுதுகளுது, பக்குவம் பண்ணாம விதைய போட்டா முளைக்காம கிடக்கும். அதே மாதிரி தான் ஆன்ம ஞானமும் குரு வந்து வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் கொடுத்தாலும் நமக்கு வந்து நிலம் பண்படாம இருக்கிற நாடி அந்த விதை முளைக்காம கிடக்கு. ஆனா வாய்ப்பு இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் மழை பெஞ்சு அந்த பாறை நிலத்துல முளைச்சாலும் முளைச்சிடும். அந்த மழை பெய்யறது குருவோட கருணை. எவ்வளவு டீப் டாபிக் பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எவ்வளவு கஷ்டம் பாருங்க. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உண்மையான ஆன்ம ஞானமும் ஆன்மீக வாழ்க்கையும் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு, அர்ஜுனனுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இது வரைக்கும் கிருஷ்ணன் பேசவே இல்லை. ஆன்மீகத்தை பேசவும் இல்லை, கீதையும் பேசல, எதுவுமே பேசல. இந்த மூணு வார்த்தை சொன்னப்பதான் பேசுறாரு. சிஷ்யாகம் சாதிமா துவாம் பிரபன்னம் மூணுக்கு அப்புறம் தான் சொல்றாரு அந்த பக்குவத்துக்கு வந்தப்பதான். ஆனா நம்ம ஆச்சாரியார்கள்லாம் பிரபுபாதா சைதன்ய மகாபிரபு எவ்வளவு கருணை நாடி நமக்கு எந்த தகுதியும் இல்லாம இவ்வளவு திமிரோட இருந்தோம் யாருக்கும் பணிவு இல்லாம இருந்தோம் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பிறந்த வந்தா நமக்கு எத்தனை பேர் இந்த ஞானத்தை எடுத்து கொடுத்தாங்க, அதான் ஆச்சாரியரோட விசேஷ கருணை. பகவானை விட அவங்க ரொம்ப கருணை வாழ்ந்தவங்க, ஏன்னா யாரும் தகுதி கிடையாது. எனக்கு யாபம் இருக்கு நான் மொதல் தீட்சை எடுக்கப்போ 92 93 என்னிட வந்து குரு கேட்கிறாரு, ஆர் யூ குவாலிஃபைடு கேட்கிறாரு. நம்ம தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாம் தெரியும், 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஃபாலோ பண்றோம், 16 ரவுண்டு ஜாப் பண்றோம் மினிமம், அதான் குவாலிஃபிகேஷன், அதானே எல்லாம் சொல்லி விடுவாங்க. ஏசும் குரு மகாராஜா குவாலிஃபைடு பட்டுன்னு சொன்ன, தென் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு, யூ ஆர் அன்குவாலிஃபைடுனாரு. அந்த வார்த்தை நீ குவாலிஃபைட் நினைச்சோடனே நீ நான் அன்குவாலிஃபைட் ஆகிட்ட, உனக்கு தகுதி கிடையாது. ஏன்னா ஒரு வைஷ்ணவர் வந்து அணுகும் போது நான் பெரிய தகுதியோட போறேன்னு நினைக்க கூடாது. ஆனா எந்த தகுதியும் இல்லை உண்மையிலேயே, ஆனாலும் பிரபுபாத கருணையும் இந்த பரம்பரை கருணை நாடியும் நமக்கு வந்து இந்த கிடைச்சிருக்கு. இல்லைன்னா நான் அடிக்கடி நினைக்கிறது இந்த பாக்கியம் கிடைக்கலனா நம்மளும் ஒரு நாகரிகமான நாயாட்டம் வாழ்க்கை நடத்திருப்போம். நாகரிகமான நாய் பிரபாத சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கை வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும். உங்கெல்லாம் கருணை காட்டின நாடிதான் இப்படி வந்ததுன்னு சைதன்ய மகாபிரபு எடுத்து கொடுத்தத அந்த பரம்பரையில பிரபுபாத நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. எவ்வளவு சிரமத்தில் கொடுத்துருக்காரு, 70 வயசுல ஆரம்பிச்சு 80 சரக்கு கப்பலையும் ஹார்ட் அட்டாக்லையும் ஒன்னும் தெரியாத முட்டாள் சீடர் இருந்த யாரு பரமார்த்த குரு கதை தான் யாவது, முட்டாள் மூடன் அந்த 4-5 சீடர்கள் இருப்பாங்க, ரொம்ப வேடிக்கையா இருக்காங்க. அதை விட மோசமான சீடர்கள் பிரபுபாதாக்கு, யாருக்கு எதுவும் தெரியாது. பிரபுபாதா ஒரு நாள் இன்ஸ்டால் பண்ணி டேட்டிஸ் வச்சுட்டு போற ஆசையில மறுநாள் பிற கூட்டுறதுக்கு ஒவ்வொரு டேஸும் ஒரு ராதா ஒரு பக்கம் கிருஷ்ணர் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு அவங்க பாட்டு கூட்டிக்கிட்டு இருக்காங்க. பிரபுபாதா என்னப்பா செய்றீங்க, காலையில நேற்று பிரதிஷ்டை பண்ண டேட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்க, எதுவுமே தெரியாது, சுத்தம் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது, எதுவுமே தெரியாது. எவ்வளவு ஸ்பெஷல் மெஷ், அவங்க மட்டும் இல்ல நம்மளும் தான். நமக்கு என்ன தெரியும், பிரபுபாதா எவ்வளவு கருணை நாடி கொடுத்துருக்காரு. ஆனாடி அந்த கருணை அவர் என்ன சொல்றாரு, இந்த கருணை நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்தா அவர் சந்தோஷப்படுவார், நம்மளும் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு உதவி செய்யணும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஏக்கத்தில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க, எத்தனை பேர் வழி தெரியாம தவிக்கிறாங்க. எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்டர், நேற்று அந்த ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 35 நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றாங்க, எல்லாரும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு ரிசப்டிவா இருக்காங்க, வாரம் வாரம் வேணும் எங்களுக்கு கேட்கறாங்க. இவ்வளவுக்கு காலேஜில் ஒரு நாள் பெர்மிஷன் வாங்கி வந்திருக்காங்க. ஏன் நம்ம கொடுக்க கூடாது, நம்ம வந்து கம்பல் மூடல பிரபுபாதோட சேவகன் சேவகனா நினைச்சு நம்ம கொடுத்தோம்னா அவர்ல நடத்தப்படுறாரு. அர்ஜுனனுக்கே கிருஷ்ணர் இவ்வளவு இழுத்தடிச்சிருக்காரு, ஆனா பிரபுபாதா நமக்கு இழுத்தடிக்காம கொடுத்திருக்காரு. நமக்கு இப்ப பாகிய படிக்க நமக்கு என்ன தகுதி இருக்கு, ஆனா பிரபுபாதா கொடுத்துட்டு போயிட்டாரு. அர்ஜுனனுக்கு சொல்லலையா அவரு, எவ்வளவு பயிர வைடூரியமான விஷயத்தை சாதாரணமா கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுதான் ஆன்மீக வழிகாட்டிகளோட ஸ்பெஷல் மெர்சி. புரிஞ்சுக்கிறது வந்து நீங்க பக்கத்துக்கு வரும்போது புரியலாம். ஹரே கிருஷ்ணன்.